الحمد لله نحمده ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من اتبع نفسه هواها وتمنى على الله أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு செஞ்ச அருள் பாக்கியம் கிருபை, அல்லாஹு தஆலா உலகத்தில் எப்படிப்பட்ட சபைகளுக்கு மலக்குமார்கள் இருக்கிறானோ, எந்த சபைக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை சூழ வைக்கிறானோ, எந்த சபைக்கு அல்லாஹ் சக்கீனத் என்று சொல்லக்கூடிய மன அமைதிய நிம்மதிய இறக்கி வைக்கிறானோ, அது மட்டும் இல்லாம நாங்க கொண்ட உறுதியாக தெளிவாக மனசுல பதிய வைக்க வேண்டிய விஷயம்தான், ஹஜ் செய்தவருக்குரிய நன்மை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஹஜ்ஜுடைய நன்மை என்று சொன்னா, அவர் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு கயோமின் வலதத்து உம்முகுவா மாறுறாரு, அன்று பிறந்த பாலகன் போன்று மாறுறாரு. ஆனா இந்த மஜ்லிஸில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதை விட ஒரு படி மேல. ஹஜ் செஞ்சவருடைய பாவம் மன்னிக்கப்படுது, ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படப்பட்டு சொன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நிச்சயமா உறுதியான விஷயம். ஆனா இந்த சபை இருக்குதே, கடைசி நேரத்துல ஒரு வானவர் ஒரு மலக்கு அறிவிப்பு செய்வாரு, கோமு மகுபூர் அல்லக்கும் செய்யாத்துக்கும் ஹசனாத், உங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில மாத்திரமல்ல, அந்த பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்பட்ட நிலைமையில எழுந்து போங்க. பாவங்கள் மன்னிக்கப்படுறதுன்றது அதிகமான ஹதீஸுகள்ல வரக்கூடிய விஷயம், ஆனா பாவங்கள் அதே அளவு எண்ணிக்கையுடைய நன்மைகளாக மாற்றப்படுறன்றது சில அமல்களுக்கு தான் வருது. அதுல ஒன்றுதான் இப்படியான தீனுடைய மஜ்லிஸுகள்ல ஆரம்பம் தொட்டு கடைசி வரைக்கும் உட்கார்றது, கவனமாக கேட்கிறது. கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைக்கு உலகத்துடைய நிலைமை எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு குடும்பத்துடைய வீட்டுடைய சூழல்கள் எங்களுக்கு தெரியும். மிக பயங்கரமான ஈமான பறிக்கக்கூடிய, குடும்பத்துக்கு மத்தியில பிளவு ஏற்படுத்தக்கூடிய, பெற்றோருக்கு மத்தியில கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிக்கக்கூடிய, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில உள்ள உறவை துண்டிக்கக்கூடிய, வாலிபர்களை இளைஞர் இளம் யுவதிகளை பாவமான வழிகளில் தள்ளக்கூடிய முயற்சிகள் நாங்கள் இன்றைக்கு தேடி போக தேவையில்லை. எங்களோட வீடுகளுக்குள்ள அது தேடி வந்திருக்குது, வீடுகளுக்குள்ள இருக்குது, தூங்கி கொண்டிருக்குது. அந்த எந்த வீட்டில் தீன் இல்லையோ அந்த வீட்டில் அது கத்தி எழுப்பப்படுது. ஹதீஸும் இருக்குது, மிக பொருத்தமான ஹதீஸ். நபி அவங்க 1400 வருஷத்துக்கு முன்னால, நபி அவங்கட அந்த 1436 ஹிஜ்ரில இருக்கிறோம். நபி அவங்க அப்ப சொன்ன ஹதீஸ் இப்ப சொன்னது மாதிரி பொருத்தமா இருக்குது. பாருங்க, தெளிவான ஹதீஸ் வந்திருக்குது. அல் ஃபித்னா நாஇமா, ஃபித்னான்றது ஃபசாது, குழப்பம், பாவங்கள், அல்லாஹ்வுக்கு வெறுப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அது தூங்கிக் கொண்டிருக்குது, அது உறங்கிக் கொண்டிருக்குது. அதை எழுப்பக்கூடியவருக்கு சாபம் உண்டாகட்டும். அப்படின்னு பாருங்க, வீட்டில் உள்ள சாதனங்கள், கருவிகள், வீட்டில் உள்ள பத்திரிகைகள், வீட்டில் உள்ள சங்கிகைகள், தீனுடைய அமைப்பு இல்லாமல் இருந்தா அதில் உள்ள அல்லாவுக்கு மாற்றமான விஷயங்களை யார் அந்த பேப்பரை திறக்கிறாங்களோ அவங்க பார்க்கறாங்க. சாதனங்களை யாரு அதை ஒன் பண்றாங்களோ, அந்த சாதனங்களை யாரு இயக்குறாங்களோ, அது சாதனத்துக்குள்ள மறைஞ்சிருக்குது. ஃபித்னா அதை யாரு அதை சுவிட்ச் ஆன் பண்ணி அதை காட்சிப்படுத்துறாங்களோ அதை துறக்கிறாங்களோ அவங்க அந்த சித்தினாவை துறக்கிறாங்க. அப்ப சொன்ன ஹதீஸ் இப்ப தெட்ட தெளிவாக பொருத்தமாக இருக்குது. இப்படியாகப்பட்ட ஒரு காலத்துல இப்படியான தீனுடைய மஜ்லிஸ்ல பெண்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு இடம் என்றிருந்தா அல்லாஹ் எங்களை மிக பெருமையாக பேசுவான். பெண்கள் என்ற அமைப்பில் அல்லாஹ் சகோதரிகளே தாய்மார்களே, இன்னைக்கு சமூகத்துல தீனுடைய பூர்த்தியான விளக்கம் இல்லாதவங்க பெண்களை கொஞ்சம் தரம் குறைச்சி பார்க்கிற ஒரு பழக்கம் ஒன்று சில இடத்துல இருக்குது. ஆனா நீங்க பெண் சகோதரிகள் அந்த தாய்மார்கள் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய கண்ணியத்தை முதலாவது நீங்க விளங்கணும். பெண்களுக்கு அல்லாஹ் கொஞ்சம் செஞ்சாலும் நன்மை கூட, நன்மை அதிகமாக இருக்குது. தெரியும், ஒரு சஹாபி பெண்மணி, நாங்க வரலாறுகள்ல வாசிக்கக்கூடிய படிக்கக்கூடிய விஷயம்தான், நபிக்கிட்ட வந்து சில விடயங்களை முன் வச்சாங்க. யார சொல்ல, ஆண்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போறாங்க, இஸ்லாத்துக்கு தியாகம் செய்யறாங்க, ஆண்கள் ஜும்மா தொழுறாங்க, ஆண்கள் உங்களுக்கு தீனுக்கு பெரும்பான்மையான பகுதிகளில் ஜமாத்து தொழுகையில கலந்து கொள்றாங்க, நாங்க வீட்டுக்குள்ள பெண்களை பிள்ளைகளை கற்பம் தரிக்கிறோம், பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம், வளர்க்கிறோம், ஆண்களுடைய ஊழியங்களை செய்யறோம், ஆண்களுடைய ஆடைகளை துவைத்து கொடுக்கிறோம், சுத்தம் செய்து கொடுக்கிறோம், இப்படியான சமையல் அறையில எங்க காலம் போகுது, சமைச்சு கொடுக்கிறோம், நாங்க வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறோம், எங்களுக்கு எங்கட கணவர்மார் செய்யக்கூடிய அமல்களை போல செய்யறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா, அல்லது அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள்ல ஏதாவது எங்களுக்கு பங்கு கிடைக்குமா என்ற கருத்துல ஒரு பெண் கேள்வி கேட்டதை நாங்க அடிக்கடி வாசிக்கிறோம். சகோதரிகளே தாய்மார்களே, அந்த கேள்வி ஆழமான ஒரு கேள்வி. அந்த பெண் அந்த கேள்வியை கேட்டதுனால பெண் சமூகத்துக்கே நபி அவங்க ஒரு தூது அனுப்பினாங்க. அந்த பெண்ணுக்கு நபி அவங்க அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தான். அந்த பெண்ணுக்கு நபி அவங்க சொன்னதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, உங்களுடைய சகோதரிகளுக்கு உங்களுடைய பெண் சமூகத்துக்கு இந்த தூது எத்தி வைங்க. ஒரு பெண் வீட்டுல கணவனுக்கு கட்டுப்பட்டு வீட்டுல உள்ள பணிவிடைகளை செஞ்சு கணவனுக்கு ஒரு நல்ல மனைவியாக வாழும் காலம் எல்லாம் கணவன் எந்த நாட்டுல எந்த ஊர்ல எந்த மஸ்ஜிதுல என்னென்ன அமல்கள் செய்வாரோ, அவர் எவ்வளவு ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னாலும் ரெண்டரைக்கா தொழுதாலும் தீனுக்கா ஒரு மூணு நாள் அல்லாஹ்வுடைய பாதையில போனாலும் அவர் என்ன சின்ன தியாகம் பெரிய தியாகம் செஞ்சாலும் அந்த மனைவி அவருக்கு உதவியாக இருக்கும் காலம் எல்லாம் அவருடைய சொத்து அமானிதமாக மோசடி செய்யாம பாதுகாத்து தன்னுடைய உடலியல் ரீதியான முறையிலையும் அமானிதமாக நடந்து பிள்ளைகளை கணவனுடைய கண் குளிரக்கூடிய விதத்துல ஒழுக்கமாக வளர்த்து நல்லதோர் ஒரு நல்ல கணவனுக்கு ஒரு நல்ல மனைவியாக அவ வீட்டுல இருப்பான் இருந்தா அந்த கணவன் செய்யக்கூடிய எல்லா அமல்கள்லையும் சம பங்கு கிடைக்கும். அப்ப சகோதரிகளே தாய்மார்களே, நாங்க இதுல இருந்து விளங்கணும் தெளிவாக, கணவன்மார் செய்யக்கூடிய தியாகங்கள் நல்ல அமல்களுக்கு எங்களுக்கு பங்கு கிடைக்கும் என்றிருந்தா அப்ப நாங்களும் செய்கிறோம் வீட்டுல அமல்கள், நாங்களும் தொழுகிறோம், நாங்களும் திக்ர் செய்யறோம், நாங்களும் குர்ஆன் ஓதுறோம், நாங்களும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமல்கள்ல ஈடுபடுறோம், பிள்ளைகளுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்றோம், வீட்டுல தீனுடைய தாலீமுடைய சபைகளை ஏற்படுத்தி தாலீம் வாசிக்கிறோம், இப்படியான விஷயங்கள் நாங்க செய்யறோம். அப்ப கணவன்மாருடைய அமல்கள்லையும் பங்கு கிடைக்குது, மேலதிகமாக நாங்க செய்யக்கூடிய அமல்லையும் எங்களுக்கு நன்மை கிடைக்குது என்றா அந்த கணவன்மாரை விட நாங்க அதிகம் நன்மையை சம்பாதிக்கிறோம். இவ்வளவு ஒரு பாக்கியத்தை எல்லாம் எங்களுக்கு தாரான் இருந்தா இந்த தீனுடைய இந்த தியாகத்தின் மூலம் தான் எங்களுக்கு தாரான். அதே நேரம் கணவன் தியாகம் செய்யறதோட மனைவியும் சேர்ந்து செஞ்சா மூணாவது மடங்கு நன்மை கிடைக்குது. கணவன் செய்யும் பொழுது மனைவி வீட்டுல நல்ல ஒழுக்கம் உள்ள கணவனுடைய திருப்தி உள்ள ஒரு மனைவியாக இருக்கும் பொழுது மனைவிக்கு கிடைக்குது கணவன் நன்மையுடைய பங்கு, கணவன் அங்க இருக்கும் பொழுது வீட்டுல செய்யக்கூடிய தனிப்பட்ட அமல்களுக்கும் எங்களுக்கு நன்மை கிடைக்குது, கணவனோட சேர்ந்து அல்லாஹ்வுடைய பாதையில நல்ல வழிகள்ல நாங்களும் தியாகம் செய்வோம் என்றிருந்தா கணவனை விட மும்மடங்கு நன்மை எங்களுக்கு கிடைக்குது. எவ்வளவு அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். ஆண்கள் என்ற கருத்தில் ஒரு வார்த்தையில சொல்லல, குர்ஆன்ல சூரா இல்ல, ஆனா குர்ஆன்ல கண்ணியமான சகோதரிகளை தாய்மார்களே, நாலாவது சூரா சூரத்துல் ஃபாத்திஹா, பக்கரா, ஆலு இம்ரான், இந்த சூராக்கு அடுத்த சூரா என்ன, சூரத்துல் நிசா, பெண்கள் என்ற பெயர்ல ஒரு சூராவெல்லாம் இறக்கி இருக்கிறான். அதுல எத்தனை சட்டங்கள், எத்தனை விடயங்கள், ஆனால் நிக்காஹுடைய விடயம் வேணுமா, மஹருடைய விடயம் வேணுமா, தலாக்குடைய விடயம் வேணுமா, அனாதைகளுடைய விடயம் வேணுமா? மிக முக்கியமான குடும்பவியல் சட்டங்களை, குடும்பம் சம்பந்தப்பட்ட அந்த சட்டங்களை சூரத்து நிசால சொல்றதுக்கு என்ன காரணம்? அந்த குடும்பம் சம்பந்தமான சட்டங்களை ஏன் பக்கராவுல சொல்லல? குடும்பம் சம்பந்தமான சட்டத்தை ஏன் அன்னாமுல சொல்லல? குடும்பவியல் சம்பந்தமான சட்டத்தை ஏன் சூரத்து தௌபாவுல சொல்லல? இருக்குது ஒன்றண்டு, ஆனா சூரத்து நிசால குடும்பவியல் அதிகம். ஏன்? ஒரு குடும்பத்தை உருவாக்குறதுக்கு பிரதானமான தூண் ஒரு பெண். ஒரு பெண்ணால நாலு ஆண்களுக்கு ஹிதாயத் கிடைக்கும். ஒரு பெண்ணின் மூலம் நாலு ஆண்கள் சுவர்க்கம் போவாங்க, அல்லது நாலு ஆண்கள் மாற்றமான இடத்துக்கு போவாங்க. ஒரு பெண் நல்ல பெண்ணாக இருந்தா நாலு பேரை சொர்க்கம் கொண்டு போவா. ஒரு பெண் மோசமான, அல்லாவுக்கு அதிருப்தியான, கணவனுக்கு கட்டுப்படாத ஒரு பெண்ணாக இருந்தா அந்த பெண்ணின் மூலம் நாலு ஆண்கள் நரகம் போவாங்க. கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, நாளுக்கும் நான் உதாரணம் சொல்றேன். முதலாவது, இந்த பெண் திருமணம் முடிச்ச ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தா இந்த பெண் மூலம் நாலு பேர், குறைந்தபட்சம் திருமணம் முடிக்காம இளம் வயதுல மௌத்தாயினாலும் கூட அந்த பெண்ணுடைய முன்மாதிரி ரெண்டு பேரையாவது சொர்க்கத்தில் கொண்டு போவோம். திருமணம் முடிக்காத பெண்கள் யார்? தன்னுடைய தந்தைய சொர்க்கம் கொண்டு போகலாம், தன்னுடைய சகோதரர்களை சொர்க்கம் கொண்டு போகலாம். திருமணம் முடித்த பெண் பிள்ளை இல்லையா, மேலதிகமாக தன்னுடைய கணவனை சொர்க்கம் கொண்டு போகலாம். திருமணம் முடித்த பெண்ணுக்கு குழந்தை கிடைச்சிருக்கிறதா, நான்காவது மகன்மார்கள் பிள்ளைகளை சொர்க்கம் கொண்டு போகலாம். நான்கு ஆண்களை தலைக்கு மேல சுமந்த ஒரு பெண் தான் இந்த பெண். நான்கு ஆண்களுடைய தொடர்புள்ள ஒரு பெண் தான் இந்த பெண். ஒரு ஒரு நபர் தான் இந்த பெண், கணவன். பாருங்க சகோதரிகளே, தாய்மா, நாங்க வாசிக்கக்கூடிய சம்பவம் நான் புதுசா ஒண்ணு சொல்லல. இக்ரிமா ரதியல்லாஹு அன்ஹுடைய நிகழ்வுகளை தெரியும். இக்ரிமா ரதியல்லாஹு அன்ஹு யாரு? அபூ ஜஹலுடைய மகன். அபூ ஜஹல் கொடிய காஃபிர். அந்த இக்ரிமா ரதியல்லாஹு அன்ஹு நபி அவங்க பெயர் பட்டியல போட்டு கொடுத்தாங்க, இவங்களை எங்க கண்டாலும் கொல்லுங்க, காமத்துல்லாவுடைய திரையில தொங்கிக் கொண்டிருந்தாலும் இவங்களை நீங்க கொல்லணும். அந்த பட்டியல்ல உள்ளவர் தான் இக்ரிமா ரதியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்துக்கு முன்னால் அவரது பெயர் குறிப்பிடப்பட்டது. எங்க கண்டாலும் கொல்லலாம், காபத்துல்லாஹ் திரையில தொங்கினாலும் கொல்லலாம். சகோதரிகளே, தாய்மார்களே, மக்கா பத்து, மக்காவுடைய நிலைமை, மக்கா வெற்றி அடையுது, நபி அவங்களோட கைவசம் மக்கா வருது, முஸ்லீம்களுடைய ஆதிக்கத்துக்குள்ள மக்கா வருது, முஸ்லீம்களுடைய அங்க கட்டுப்பாட்டுக்குள்ள மக்கா வருது. ஆனா யாரையும் பழிவாங்கல்ல, யாரு எல்லாருக்கும் வாசலை திறந்து விட்டாங்க. யார் யாரெல்லாம் வரலாம், ஏற்றுக்கொள்ளலாம், தாராளமாக நாங்கள் அபயமளிப்போம். ஆனா இக்ரிமா ரதியல்லாஹு அன்ஹு பயந்து ஓடுறாரு. அவர் மக்கா விட்டு ஓடுறாரு. அவர் இன்னொரு நாட்டுக்கு பயணம் மேற்கொள்றாரு. மனைவி ஒரு பக்கம், மனைவியும் குழந்தையும் விட்டு விட்டு அவர் ஓடுறாரு. ஓடி கண்ணு கட்டாத ஊருக்கு விளங்காத ஒரு தூரத்துக்கு போயிட்டாரு. சகோதரிகளை, தாய்மார்களே, ஆனா அந்த அவங்களோட இக்ரிமா ரதியல்லாஹுடைய மனைவி உம்மு ஹக்கீம் ரதியல்லாஹு அன்ஹா, இந்த பெண் முஸ்லிமா உரா. நான் சொன்னேன், ஒரு பெண் உறுதியா இருந்தா, ஒரு பெண் தீன்ல உறுதியா இருந்தா அந்த குடும்பம் தீனுடைய முன்மாதிரி குடும்பமாக திகழும். ஒரு பெண் பொடுபோக்காக, ஒரு பெண் அல்லாவுக்கு மாறு செஞ்சா, ஒரு பெண் குடும்பத்துல தீன் எடுத்து நடக்கலன்னு சொன்னா, ஆண்கள் பெரிய பெரிய அவுளியாக்களாக இருந்தாலும் அந்த குடும்பத்துல தீன் இல்லாமல் ஆகும். அந்த குடும்பத்துல தீனுடைய குழந்தைகள் வளராது. ஒரு பெண்ணுடைய கையில தான் அல்லாஹ் குடும்ப பொறுப்பை கொடுத்திருக்கிறான். ஆண்கள் வெளியில ஹலாலான தொழிலை தேடுவாங்க, ஆண்கள் வெளியில கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, ஆண்கள் அதிகமான நேரத்தை அவங்க வெளித்தேவைகள்ல ஈடுபடுத்துவாங்க. ஆனா ஒரு பெண் சகோதரிகளே, தாய்மார்களே, குடும்பத்தை எந்த நேரமும் கண்காணிக்க கூடிய ஒரு அமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இது நாங்க முதலாவது தீன்தாரி ஆகினாத்தான் சாதிக்கலாம். இப்ப ரொம்ப அக்கீம் ரதியல்லாஹு அன்ஹு கணவனை தேடி போறாங்க, முஸ்லிமா இருக்கிறாங்க, கணவன் அந்நிய மனிதர். போய் தேடி தேடி ஒரு பெண் ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு போறதா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்கட நாடு மாதிரி அல்ல, சூடான பாலைவன பூமி, மரம் செடி கொடிகள் இல்லாத அந்த நிலத்துல போறாங்க. தன்னுடைய கணவரை நான் எப்படியாவது முஸ்லிமாக ஆக்கணும், என்னுடைய கணவனுக்கு புத்தி சொல்லணும், என்னுடைய கணவனை நான் தீனுக்குள் எடுக்கணும், என்னுடைய கணவன் இந்த பாவம் செய்யறாரு, இந்த கணவன் இந்த தவறு இருக்குது, இந்த கணவனுக்கிட்ட இப்படியான குற்றம் இருக்குது, அவரை ஒதுக்காம, அவருடைய மனசை உடைக்காம, அவர் நல்ல மனசோடு இருக்கும் பொழுது ஒரு சாலிஹாவான பெண், ஒரு நல்ல பெண் அந்த கணவருக்கு நுணுக்கமான முறையில பணிவாக புத்திமதி சொல்லுவா, இரக்கமா சொல்லி அந்த கணவரை வழிக்கெடுப்பா. அந்த அமைப்புல போறா. உம்மு ஹக்கீம் ரதியல்லாஹு அன்ஹா போய் இக்ரிமா ரதியல்லாஹு அன்ஹு சகோதரிகளே தாய்மார்களே ஒரு கப்பல்ல ஏற தயாரா இருக்கிறாங்க. கப்பல்ல ஏறும் பொழுது அந்த கப்பலுடைய மாலுமி அல்லது கப்பலுடைய அந்த காவல்காரன் பொறுப்புதாரி அவன் அந்த இடத்துல இக்ரிமா ரதியல்லாஹு அன்ஹுக்கு தாவத் கொடுக்கிறான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று விரண்டு ஓடுறாரு. கப்பல்ல தாவத் நடக்குது. கப்பல்ல வச்சு அவன் சொல்றான் கலிமாவை ஏற்றுக்கொள்ளுங்க, அல்லாஹ் ஒருவன் ஏற்றுக்கொள்ளுங்க. அங்கேயும் வெறுத்து எந்த இஸ்லாத்தை விட்டுட்டு வாரனோ இங்கேயும் அதுதான் பேசப்படுதுன்னு சொல்லி இங்கே வேற இடத்துக்கு போகும்னு சொல்லி ஒதுங்கி வரும் பொழுது சகோதரிகளை தாய்மார்களே மனைவியை சந்திக்கிறாங்க. மனைவியை சந்திக்கும் பொழுது அந்த மனைவி சொல்றா, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பேசி உங்களுக்கு பாதுகாப்பு பெற்றுட்டு வந்திருக்கிறேன், என்னுடைய கணவருக்கு பாதுகாப்பு கொடுங்களே என்று சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அனுமதி பெற்று வந்திருக்கிறேன். உங்களோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, உங்களுக்கு எந்த விதமான பாதகமும் ஏற்படாது. நீங்க என்னோட வாங்க, நான் உங்களே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கூட்டி கொண்டு போறேன். சகோதரிகளை தாய்மார்கள் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இஸ்லாம் வானம், நீயும் வானம், புள்ளையும் வானம், எனக்கு மக்காவும் வானம் என்று விரண்டு ஓடுறாரு. ஆனா எனக்கு இந்த கணவர் வேணும், எனக்கு இந்த கணவர் இஸ்லாத்தோட வேணும், முஸ்லிமாக வேணும் என்று பாடுபட்டது யாரு? சகோதரிகளை மனைவி. அப்படியே கூட்டிக் கொண்டு வராங்க, முஸ்லீம் ஆகுறாங்க, சஹாபி ஆகுறாங்க. எந்த நிலைமையில அந்த மனைவியுடைய அந்த முயற்சி, இக்ரிமா ரதியல்லாஹு அன்ஹுடைய நிலைமை எப்படி அழகான முடிவு எங்களுக்கு தெரியும். எர்மூக் யுத்தத்துல மூணு பேர்கள் குற்றுயிராக இருந்தாங்க. சக்கராத் ஹால்ல இருக்கும் பொழுது தண்ணி கோப்ப வருது, அவருக்கு கொடுங்க. ரெண்டாவது நபர் மூணாவது நபருக்கு கொடுங்கன்னு சொல்லி மூணு பேரும் தண்ணீர் மிடர் குடிக்காம மௌத்தாயினாங்களே, ஷஹீதாயினாங்களே. அதுல ஒருத்தர் இந்த ஐக்கிரிமா ரதியல்லாஹு அன்ஹு. சகோதரிகளை தாய்மார்களே, இப்ப இந்த கணவன் திருந்துறதுக்கு, கணவன் சொர்க்கவாதியா மாறுறதுக்கு, இந்த கணவன் உயிர் தியாகம் ஷஹாதத்துடைய பாக்கியம் அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக்கப்படுறதுக்கு முழு முயற்சியில ஈடுபட்டவர், முழு மூச்சாக ஈடுபட்டது யாரு? மனைவி. மனைவியின் மூலம் எவ்வளவு நல்ல மனிதரா மாறுறாரு. தந்தைக்கு ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, சகோதரிகளே தாய்மார்களே, எங்கட உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லலாம். உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா யாரு? இவங்கட பேர் ரம்லா. ரம்லா என்று சொல்றதுதான் இவங்களோட சரியான பேர். இவங்களுக்கு உம்மு ஹபீபா என்று புனை பெயர். நபி அவங்களோட மனைவி அபு சுஃபியானுடைய மகள். ரெண்டு அபு சுஃபியான்கள் இருக்கிறாங்க. நாங்க வரலாறுகளை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அபு சுஃபியான் ரெண்டு பேர். ஒருத்தருட பேர் அபு சுஃபியான் இபின் ஹரப், இன்னொருத்தருட பேர் அபு சுஃபியான் இபின் ஹாரிஸ். ஹரபுடைய மகன், ஹாரிசுடைய மகன். ஹரப் என்பவருடைய மகன் தான் இந்த உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய தந்தை. ஹிந்து என்ற பெண்ணுடைய கணவர் ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹுடைய ஈரலை சப்பி துப்பிய அந்த ஹிந்துடைய கணவர் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹுடைய தந்தை, உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய தந்தை. எங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், ஒரு முறை வீட்டுக்கு வாராரு. மகளிட வீட்டுக்கு வந்தவுடனே கீழே ஒரு விரிப்புண்டு விரிக்கப்பட்டிருக்குது. வாரவங்க உட்கார்ற மாதிரி ஒரு விரிப்பு. அவரு அந்த விரிப்புல உட்கார போறாரு. அந்த விரிப்புல உட்கார போகும் பொழுது உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா அந்த விருப்பை சுருட்டி மடிச்சு எடுத்து ஓரமாக்கி வைக்கிறாங்க. மகள், ஏன் நான் இதுல உட்காரக்கூடாதா, நான் இதுல ஏன் உட்காரக்கூடாது என்று கணவர் தந்தை கேட்கிறாரு மகளுக்கிட்ட. உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா தந்தை கிட்ட சொன்னாங்க கண்ணியமான முறையில, தந்தையே நீங்க தந்தை தான், என்னுடைய வாப்பா தான், ஆனா இந்த விருப்பு இருக்குது, என்னுடைய கணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காரக்கூடிய விருப்பு, அவர் நபி, அவர் ரசூல், அவர் உட்காரக்கூடிய ஒரு விருப்புல நீங்க ஒரு அந்நிய மனிதரா இருந்து கொண்டு நீங்க முஸ்லிம் இல்லாத நிலைமையில உட்கார்றத நான் விரும்பல. ஒரு நபி உட்காரக்கூடிய, ஒரு ரசூல் உட்காரக்கூடிய இந்த சுத்தமான அந்த விருப்ப உங்களுக்கு நான் போட விரும்பல என்று சொல்லி அந்த மகள் சொன்ன உடனே, சகோதரிகளே தாய்மார்களே, அந்த வார்த்தை தான் அபு சுஃபியான் உடைய மனசுல பதியுது. அட, இஸ்லாம் இவ்வளவு முக்கியமான ஒரு மார்க்கமா? இஸ்லாம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த அளவு மதிக்கக்கூடிய மார்க்கமா? நான் காஃபிராக இருந்தா இந்த விரிப்புல கூட உட்கார்றதுக்கு நான் தகுதி இல்லையா என்று அவருடைய மனது குறுகுறுத்து அதை இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு அந்த மகளுடைய அந்த ஒன்றண்டு வார்த்தைகள் தாவத்து தான் இஸ்லாத்துடைய கண்ணியத்தை பற்றி தாவத்து கொடுத்ததுதான் காரணமாக அமையுது. சகோதரிகளே, தாய்மார்களே, இது தந்தைக்குரிய உதாரணம். சகோதரர்களுக்குரிய உதாரணம் ஏராளம் இருக்குது. சகோதரர் அதே போன்று பிள்ளைகளை தீனுக்குள் எடுத்த வரலாறுகள் நாங்க ஏராளமாக பார்க்கிறோம். ஆனா நாங்க என்ன விளங்கணும், இப்படியான தீனுடைய சபைகள்ல கூடி கலையிறதல்ல நோக்கம். எங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம், எங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், எங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒன்று, ஒரு ஒரு மூமினுடைய ஒரு இறை விசுவாசி ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அவங்களோட வாழ்க்கையில ஒரு நாள் இன்னொரு நாளை விட வித்தியாசமாக இருக்கணும். நேற்றைய விட இன்றைக்கு ஒரு அமலாவது கூட செய்யணும். நேற்றைய விட இன்றைக்கு ஒரு ஒரு அஹ்லாக் நல்ல குணத்துல கொஞ்சம் முன்னேறணும். நேற்றைய விட இன்றைக்கு எங்களோட ஜிக்ருடைய அல்லாவை ஞாபகம் செய்யக்கூடிய அந்த ஒரு சுபஹானல்லாஹ்வாவது கூடுதலாக நாங்கள் இன்றைக்கு சொல்லணும். இன்றைய விட நாளைக்கு எங்களோட அமல் கூடணும். இதுதான் ஒரு மூமினுடைய நிலைமை. எனவே சகோதரிகளை, தாய்மார்களே, வீட்டுடைய பாரிய பொறுப்பால் எங்களுக்கு தந்திருக்கிறான். முதலாவது நாங்க முன்மாதிரியா மாறணும். நாங்க எங்களோட கணவனோட எப்படி நடந்து கொள்றோமோ அதைத்தான் எங்களோட மகள் அவட கணவனோட நடக்க போறா. நாங்க எங்களோட வீட்டுல எங்களோட பிள்ளைகளோட எப்படி நடக்கிறோமோ எங்களோட பிள்ளைகள் அவங்களோட பிள்ளைகளோட நடக்க போறாங்க. எங்கள்ட்ட பயிற்சி இருக்கிறாங்க. எவ்வளவுதான் சம்பவங்களை கேட்டாலும், எவ்வளவுதான் பயானை கேட்டாலும், எவ்வளவு கிதாபுகளை வாசித்தாலும், பெற்றாயிடத்துல தீன் இல்லையா அந்த பிள்ளையிடத்துல நிரந்தரமான திருத்தத்தை எதிர்பார்க்க முடியாது. சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே வீட்டுல ஈமானிய சூழல் ஏற்படுத்துறதுக்கு இப்படியான மஜ்லிஸ்கள் காரணமா அமையணும். இதுல நாங்க ஒரு முன்னேற்றம், எங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படணும். அதுக்கு தான் இப்படியான சபைகள். பெண்ணிடத்துல தீன் இல்லாட்டி எங்களை தெரியும், கணவன் தீன்ல நினைச்சிருக்க முடியாது. கொஞ்சம் சம்பாதிச்சாலும் ஹலாலா சம்பாதிக்க சொல்லணும். எப்படியாவது பணத்தை தேடிட்டு வாங்க, ஒரு சாலி ஆன மனைவி சொல்ல மாட்டா. எங்க இருந்தாவது நீங்க காசு கொண்டு வாங்கன்னு சொல்ல மாட்டா. நீங்க கொண்டு வராட்டியும் பரவாயில்ல, வெறும் கையோட வாங்க, ஹராத்தை கொண்டு வந்துடாதீங்க, இப்படி ஒரு மனைவி பேசணும். சகோதரிகளை, தாய்மார்களே, கணவன் மனைவி இருவருக்கும் இடையில புரிந்துணர்வு ஏற்படணும். புரிந்துணர்வு ஏற்படுறதுக்கு நாங்க என்ன செய்யலாம்? நாங்க எங்களோட தியாகத்தை பார்க்காம எங்களுக்காக கணவன்மார்கள் செய்யக்கூடிய தியாகத்தை நினைச்சு பார்க்கணும். நாங்க எங்களை நாங்க படுற கஷ்டத்தை நினைச்சோம்னா எங்களுக்கு பெருமை வரும். கணவன்மாரை துச்சமா மதிப்போம். நாங்க இவருக்கு அப்படி வேலை செஞ்சு கொடுக்கிறோம், அப்படி கஷ்டப்படுறோம், இப்படி கஷ்டப்படுறோம் அல்ல, அது அல்லாஹ் கூலிய தருவான். அதை கணவன்மார் நினைச்சு பார்க்கணும். என்ன மனைவி இப்படி கஷ்டப்படுறா, என்ன மனைவி எனக்காக இப்படி பாடுபடுறா, என்னுடைய மனைவி எனக்காக தியாகம் செய்யறா, அந்த அடுப்பங்கரையில சூட்டுல வெந்து எனக்காக சாப்பாடு தயாரிக்கிறா, என்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிறா, என்னுடைய ஆடைகளை துவச்சித்தாரா, என்னுடைய எல்லா தேவைகள் நிறைவேற்றது கணவன் பார்க்க வேண்டிய விஷயம். நாங்க பார்க்கணும், எனக்காக என் கணவன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு, எனக்காக என் கணவன் கடல் தொழில் செய்யறாரு, எனக்காக என்னுடைய கணவன் பேமெண்ட் வியாபாரம் செய்யறாரு, எனக்காக என்னுடைய கணவன் நோய் காய்ச்சல் காய்ச்சல் தடுமல் பார்க்காம சம்பாதிக்கிறாரு, எனக்காக என்னுடைய கணவன் தொழில ஈடுபடுறாரு, வெயில் மழை பார்க்காம பாடுபடுறாரு, யாருக்காக? எனக்காக என்னுடைய பிள்ளைகளுக்காக. எனவே கணவனுக்கு நான் ஒரு நல்ல மனைவியா மாறுவேன் என்று ஒவ்வொருத்தரும் வைராக்கியம் எடுக்கணும். நீங்க கணவனை எந்த அளவுக்கு மதிக்கிறீங்களோ, கணவனை எந்த அளவுக்கு நீங்க கௌரவப்படுத்துறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட வீட்டுல உள்ள ஆம்பளை பிள்ளைய உங்களோட மருமகள் மதிக்கும். உங்களோட ஆம்பளை பிள்ளைய திருமணம் முடிச்சதுக்கு பின்னால உங்களோட மருமகள் மதிக்கணுமா? நீங்க உங்களோட கணவனை மதிச்சுத்தான் ஆகணும். உங்களோட மருமகனை உங்களோட மகள் மதிக்கணுமா? பிரச்சனை இல்லாத நிம்மதியான தீனுடைய வாழ்க்கை அவங்களுக்கு ஏற்படணுமா? வாயால பேசி சரி வராது, உங்களோட வாழ்க்கையில அது நடக்கணும். நீங்க பிள்ளைகளுக்கு முன்னால கணவனும் மனைவியும் விவாதம் புரிஞ்சி சண்டை பிடிச்சி மோதிக்கொள்வேங்கன்றிருந்தா உங்களோட வயசு 40 இருக்கும், 35 இருக்கும், உங்களோட கணவன் வயசு 50 இருக்கும். ஆனா உங்களோட மகள்மார்கள், உங்களுடைய மகன்மார்களுடைய வாழ்க்கையில 20 வயசுலே பிரச்சனை வரும். தீன்ல எல்லா துறைகளும் தெரிஞ்சோணும். இபாதத் மாஷா அல்லாஹ் செய்யறோம், சொல்லுகிறோம், ஜிக்கிர் செய்யறோம், குரான் ஓதுறோம், எல்லா அமல்களையும் செய்யறோம். அதே நேரம் முக்கியமான ஒன்றுதான் இந்த பண்புகள் சீராகணும், அஹ்லாக் சீராகணும். அஹ்லாக் தான் எங்களோட அமல்களை பாதுகாக்கும். அஹ்லாக் இல்லாட்டி எங்களை தெரிஞ்ச நிகழ்வு தான் ஒரு பூனையை கட்டி போட்ட சம்பவம். சகோதரிகளே, தாய்மார்களே, அடிக்கடி பேசப்படக்கூடிய விஷயம், கொஞ்சம் தனியா இருந்து சிந்திங்க, இந்த சம்பவத்துல என்ன நடந்திருக்குது? பூனை எப்படிப்பட்ட பிராணி, எங்களை வளம் வரக்கூடிய பிராணி. நபி அவங்களை சொன்னாங்க, இன்னஹா மின தவாஃபீன் அலைக்கும், பூனை இருக்குதே அது உங்களை சுத்தி சுத்தி வரக்கூடிய பிராணி, உங்களோட உன கட்டிலே நேரும், உன சமையல் அறைக்கும் வரும், நீ சாப்பிடக்கூடிய சுப்ராக்கும் வரும், உன வாகனத்திலேயும் ஏறும், உன பாத்ரூம் திறந்திருந்து அங்கேயும் போகும், எல்லா இடத்துக்கும் பூனை வரும். இன்னஹாமின தௌவாஃபீன் அழைக்கும், அது உங்களை சுத்தி சுத்தி வரக்கூடிய வளம் வரக்கூடிய பிராணி. அந்த பூனையை நீங்க நபி அவங்க என்ன வழங்கப்படுத்துறாங்க, கட்டி போடாதீங்க, சுதந்திரமா விடுங்க. சகோதரிகளை தாய்மார்களே, அந்த பூனையை கட்டி போட்டா அந்த பெண் எப்படிப்பட்ட பெண் தெரியுமா? ஆபிதா, வணக்கசாலி, தொழுது தொழுது நெத்தி கருத்து இருக்கும், முட்டுக்கால் கருத்து இருக்கும், விக்கிர் செஞ்சு செஞ்சு எப்பொழுதுமே வாயில உமிழ் நீர் என்ன அப்படியே உமிழ் நீர் ஊறிக்கொண்டிருக்கும். அப்படி விக்கிர் செஞ்ச அந்த காலத்துல அந்த நபியுடைய வேதத்தை, அந்த ரசூலுடைய வேதத்தை ஓதி இருப்பா. ஆனா ஒரு பிராணியோட அவ அகலாக்க நடக்கல்ல, இவ்வளவு காலம் செஞ்சாமல் ஒரு பூனைய கட்டி போட்டு தீனும் போடல, தானா தின்ன விடவும் இல்ல. அல்லாஹ் அதற்கொண்டு நபி அவங்க தெளிவா சொன்னாங்க, அந்த வணக்கசாலி பெண்ண, அந்த அந்த இபாதத்துல கொடி கட்டி பறந்த பெண்ண, பண்பு அகலாக் சீராகாததுனால, ஒரு பூனையோடு உள்ள உறவு முறையில பாதகமா நடந்ததுனால, சிரமம் கொடுத்ததுனால, நபி அவங்க திட்ட தெளிவா சொன்னாங்க, நரகத்தை பார்த்த காட்சியின் பொழுது நான் அந்த பெண்ணை நரகத்தில் கண்டேன். சகோதரிகளை தாய்மார்கள், எங்க நிலைமை? பக்கத்து வீட்டோட எப்படி நடக்கிறோம்? மாமி மருமகளோட எப்படி நடக்கிறார்? தாத்தா தங்கச்சியுடைய உறவு என்ன? மைனியுடைய உறவு என்ன? மைனிமார்களுக்குரிய உறவு என்ன? ஆ, அதே போன்று சாட்சி பெரியம்மா மக்களோட உறவு எப்படி உறவு? சகோதரிகளை தாய்மார்களே, இந்த குரோதம், வஞ்சகம், இந்த பகை, இதெல்லாம் வளர்த்து இன்னைக்கு நாங்க என்ன கண்டோம்? தங்கமலை போயுதா? எங்கட வீட்டுக்குள்ள தங்க மரம் வளைச்சிருக்குதா? எங்கட வீட்டுக்குள்ள தங்க சுரங்கம் வந்துட்டா? இல்லாட்டி எங்கட வீடு மாடா மாளிகை ஆயிட்டா? சகோதரிகளை தாய்மார்களே, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இந்த குடும்பம் பிரியுது. கவலைக்குரிய விஷயம், ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு ஜோடி சேருது, அஞ்சு குடும்பம் பிரியுது. இதெல்லாம் எவ்வளவு அநியாயத்துக்குரிய விஷயங்கள், இதெல்லாம் எங்களுடைய அகலாக்குரிய குறைபாடுகள். நேர் மாற்றமான சம்பவம் எங்களுக்கு தெரியும். ஒரு நாய், ஒரு நாயோடு நடந்து கொண்டதுனால நல்ல முறையில பண்பாக அந்த பெண்ணுக்கல்ல சொர்க்கத்தை கொடுத்தான். இந்த பெண் எப்படிப்பட்ட பெண்? கெட்ட பெண், மோசமான பெண், உடம்ப வித்து சம்பாதிக்கிற பெண், ஹராமான தொழில் செய்யக்கூடிய பெண், அவருடைய தொழிலே உடம்ப வித்து சம்பாதிக்கிறது. சகோதரிகளை தாய்மார்களே, நாய் எப்படிப்பட்டது? பூனையை பத்தி நபி அவங்க சொன்னாங்க, அது உங்களோடய ஒட்டி கொண்டிருக்கும், அது உங்களோட சுத்தி வரும். நாயை பத்தி நபி அவங்க சொன்னாங்க, நாய் எந்த வீட்டுக்குள்ள இருக்குமோ மலக்கு வர மாட்டாரு, நாய் எந்த வீட்டுக்குள்ள இருக்குமோ ரஹமத் இறங்காது, நாய் எந்த வீட்டுக்குள்ள இருக்குமோ முசீபத் ஏற்படும். நாய் உடம்புல பட்டுச்சுன்னு சொன்னான், நாயுடைய ஈரலிப்பு, நாயுடைய நாக்கு, வாய் ஈரத்தோட நாய் உடம்புல உடுப்புல பாத்திரங்கள்ல வாய் போட்டுச்சுன்னு சொன்னா, அந்த பாத்திரத்தை, அந்த ஆடைய, அந்த இடத்தை நாங்க ஏழு தடவை கழுவணும், ஏழு தடவையில் ஒரு தடவை மண்ணை போட்டு கழுவணும். இவ்வளவு அசுத்தமான பிராணி, ஒதுக்கி வைக்கக்கூடிய பிராணி. ஆனா அல்லாஹ்வுடைய படைப்பு, ஒரு பாவி, அந்த பெண், ஒரு ஆணண்டும் வருது, ஒரு ஆம்பளண்டும் வருது, ஒரு பெண்ணண்டும் சம்பவம் வருது. கிணத்துக்கிட்ட போறாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு, தாகம், பக்கத்துல பாக்குறா ஒரு நாய், தாகத்தினால தண்ணிய குடிக்க முடியல, கிணத்துல அடியில தண்ணி இருக்குது, எட்டம் போதாது ஆழம், அதன் தாகத்தினால மண்ணில நாக்க தேய்ச்சி கொண்டிருக்குது. அந்த பெண் அல்லது அந்த ஆண் தன்னுடைய அந்த தோல் அந்த சப்பாத்தை கலட்டி, அல்லது சொக்ஸ், தோலால் செய்யப்பட்ட அந்த சொக்ஸை கலட்டி கிணத்துல போட்டு அதுல தண்ணி எடுத்து தான் குடிக்க முன்னால, தன்னுடைய தேவையை விட பிறருடைய தேவையை முற்படுத்தணும் என்று இக்ராம்ல நாங்க படிக்கிறோம். வாழ்க்கையில எந்த அளவு இருக்குதுன்னு பார்ப்போம். இவ இக்ராம் செய்யறா ஒரு நாய்க்கு, நாங்க மனிதர்களுக்கு இக்ராம் செய்யற விஷயத்துல குறை செய்யறோம், நாங்க எங்கட உமாக்கு செய்யக்கூடிய உரிமையில குறை செய்யறோம், நாங்க எங்கட சகோதரிகளுக்கு செய்யக்கூடிய உரிமையில குறை செய்யறோம், நாங்க பக்கத்து வீட்டு உரிமைகள்ல குறை செய்யறோம், நாங்க எங்கட மைனிமார்களுக்கு செய்யக்கூடிய உரிமையில குறை செய்யறோம், எங்கட மாமிமார்களுக்கு செய்யக்கூடிய உரிமையில குறை செய்யறோம், மனிதர்களுக்கு செய்யக்கூடிய கணவன்மாருடைய உரிமையில, பெற்றோர்களுடைய உரிமையில குறை செய்யறோம். ஆனா ஒரு நாய்க்கு அவ இக்ராம் செய்யறா, அந்த நாய்க்கு தண்ணி கொடுத்த ஒரே ஒரு அமல காரணமா வச்சு, சகோதரிகளை தாய்மார்களே, அந்த பெண் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பினான் நபி அவங்க சொன்னாங்கன்றிருந்தா, எங்கட இக்ராம், எங்கட அகலாக் திருந்த வேண்டியிருக்குது, நாளுக்கு நாள் முன்னேற வேண்டியிருக்குது, எங்கட உள்ளத்துல விசால தன்மை ஏற்பட வேண்டியிருக்குது. மன்னிக்க கூடிய பண்பு, வைராக்கியம் இல்லாத பண்பு, யார் மன்னிப்பாங்களோ மற்றவங்களை, என்ன என்ன துரோகம் செஞ்சாலும் மன்னிப்போம், எங்களைய பத்தி கோல் மூட்டினாலும் மன்னிப்போம். ஏன் ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இந்த சின்ன வசனத்தை நல்ல பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க, ஹதீஸும் ஏராளமா கருத்து இருக்குது. ஞாபகத்துக்கு நான் சொல்றேன், ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி பெரிய மேத, பெரிய ஞானி, அவங்க சொல்றாங்க, யாராவது உனக்கு ஒருவர் உனக்கு பிடிக்காத பேச்ச உன்னை பத்தி பேசினா, உனக்கு ஏதாவது நோவினை செஞ்சா, புறம் பேசினா, உன்னை கோல் மூட்டினா, உன்னை பத்தி கெட்ட முறையில பேசினா, அபாண்டம் சுமத்தினா, நீ அல்லாஹ் புகழு, நீ அல்லாஹ்க்கு நன்றி செலுத்து, நீ ஆறுதல் பெற்றுக்கொள். ஏன் தெரியுமா? நீ செய்யாத அமலுக்குரிய கூலி அவர் உனக்கு தாராரு. நீ செய்யாத அமலுக்குரிய கூலி சும்மா உனக்கு வந்து சேருது. உன்னை பத்தி புறம் பேசினவரு அவரது அமல்ல பங்குதாராரு, உன்னை பத்தி கோல் மூட்டினவரு அவரது அமல்ல பங்குதாராரு, உன்னை பத்தி மக்களுக்கு மத்தியில கெட்ட முறையில கெட்டெண்ணத்தை ஏற்படுத்தி தெரிஞ்சவரு அவரு, உன்னை பத்தி அபாண்டம் சுமத்தினவரு அமல்ல. நீ செய்யாத அமல் உனக்கு கிடைக்கிறதுனால சந்தோஷப்படுன்னு சொல்றாங்க. எனவே சகோதரிகளை தாய்மார்களே, பேசிக்கொண்டே போகலாம். நாங்க கொஞ்சம் திருந்த வேண்டியிருக்குது. எதையும் அல்லாவுக்காக, எதையுமே அல்லாவுக்காக. கணவனுக்கு கிதுமத்தா கணவனிடத்துல நல்ல பேர் எடுக்கணும் இல்ல, கணவனுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அது உறுதி, ஆனா அல்லாவுக்காக. பெற்றோர்களுக்கு ஊழியம் செய்யறோமா? அல்லாவுக்காக. பிள்ளைகளை வளர்க்கிறோமா, இரக்கம் காட்டுறோமா, பிள்ளைகளுக்கு அன்பு காட்டுறோம் அல்லாவுக்காக. நான் இறுதியாக ஒரு நிகழ்வை சொல்லி நான் முடிச்சுக் கொள்றேன். எங்கள்கிட்ட தீன் இல்லாட்டி எங்கட குடும்பத்து ஆண்கள்ட்ட தீன் எதிர்பார்க்க முடியாது. அதுல ஒரு நிகழ்வு தான் பல்அம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், மூசா அலை சலாத்துடைய காலத்துல வாழ்ந்த ஒரு இறைநேசர், ஒரு மார்க்க அறிஞர், நபி இல்ல ஆனா இறைநேசர் வலியுள்ளா. துவா கேட்டாருன்னா உடனே கபூல். லவ் மஹ்பூத கூட சில விஷயங்களை பார்த்து, அந்த கண்ணியமான ஏடு, அல்லாஹ் மறைச்சி வச்ச ஏடு, அந்த லவ் மஹ்பூல கூட சில விஷயங்களை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைச்சதாகவும் வரலாற்றில் இமாம்கள் எழுதுறாங்க. அவ்வளவு பெரிய இறைநேசர். ஒரு கட்டம் வருது. நான் சொல்ல வார நிகழ்வு, வீட்டுல பெண்களிடத்துல தீன் இல்லாம இருந்தா கணவன் ஒரு வழியுள்ளாவா இருந்தாலும் அந்த தீன்ல, அந்த வீட்டுல தீன் இடையில அழிஞ்சிரும், இடையில போயிரும். ஒரு கட்டம் வந்துச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக பத்வா செய்யணும், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக சாபம் இடணும். அதுக்கு என்ன கிடைக்க போகுது? பெரிய தங்க குவியல், வெள்ளி, மாணிக்கம், மரகதம், பணம். குடிசை வீட்டுல வாழ்றவருக்கு மாடா மாளிகை கிடைக்க போகுது. பரட்டையான ஆடையோடு இருக்கக்கூடிய கணவனுக்கு மனைவிக்கும் ஆடம்பரமான ஆடைகள் கிடைக்க போகுது. ஒரு பவுன், நான் என்ன பேச்சுக்கு சொல்றேன், ஒரு பவுன் நகை இல்லாத அந்த கழுத்துல பத்தில்ல நூத்துக்கணக்கான பவுன் நகைகள் வரப்போகுது. கணவன் என்ன செய்யணும் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக பத்வா செய்யணும். அவர்கிட்ட போய் பேசினாங்க ஒரு கூட்டம் விரோதிகள், மூசாக்கு பத்வா செய்யுங்க. அவர் சொன்னார், அல்லாவுடைய நபி ரசூல், நான் பத்வா செய்ய மாட்டேன், இல்ல உங்களோட துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் யுத்தம் நடக்க போது எங்களோட நாங்க வெத்தோனும் அவர் தோக்கணும். அவர் ஏலாண்டாரு. சகோதரிகளை தாய்மார்களே, கணவன்மார் கொஞ்சம் தீன்ல உறுதியா இருப்பாங்க வெளி வாழ்க்கையில, மஸ்ஜிதில் இருக்கும் பொழுது, வெளியே இருக்கும் பொழுது. வீட்டுக்குள்ள வந்த உடனே அவங்களோட தீன பாதுகாக்கிறது எங்களோட தீன். அப்ப மனைவி கிட்ட போனாங்க, உங்களோட மாப்பிள்ளை கிட்ட ஒரு விஷயத்தை நாங்க முன் வச்சிருக்கிறோம், உங்களோட வீட்டை பாருங்க, குடிசை வீடு, மழை பெஞ்சா ஒழுகுது, வெயில் வந்தா உள்ளுக்கு வெயில் படுது, காலை நீட்டின அங்கல செவரில் படுது, எலும்பி நின்ற தலை கூரையில படுது, சாப்பிடுறதுக்கு ஒரு நேரத்துக்கு ஒழுங்கான சாப்பாடு இல்ல, உடுக்கிறதுக்கு அழகான உடுப்பு இல்ல, காதை பாருங்க உங்களோட காதுல நகை இல்ல, கைய பாருங்க வெறுங்கை, உங்களுக்கு தங்கம் இல்ல, வெள்ளி இல்ல, உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும், இந்த பணம் எல்லாம் நாங்க அள்ளி கொட்டுவோம், இந்த துனியாவை நாங்க கொண்டு வீட்டுக்குள்ள அள்ளி கொட்டுவோம். உங்களோட கணவர் ஒரே ஒரு வார்த்தை பாவிக்கணும், ஒரே ஒரு பதுவா, ஒரே ஒரு சாபம், மூசா அலைஹிஸ்ஸலாம் தோக்கணும் யா அல்லாஹ் என்று பதுவா செய்யணும். மனைவி அப்படியே துனியாவுடைய ஆசை, இவர் வெளியே தீனுடைய உழைப்பு செஞ்சாரு, மனைவி தீனுக்கு உதவியா இருக்கல்ல, மனைவி தீனுக்காக நீ வெளியாகல்ல, தியாகம் செய்யல, எப்படி கணவன் அப்படியே நரகவாதியா மாத்துறான்னு பாருங்க. அது வீட்டுக்கு வாரர் ராவு நேரம், வீட்டுல எல்லா வேலையை முடிச்சிட்டு உறங்கும் பொழுது மனைவி கணவனை நல்லா சமாளிக்கிறா. என்னப்பா, ஒரு கூட்டம் வந்தாங்க, எங்களுக்கு அழகான பெரிய வீடு கிடைக்க போகுதாம், எங்களுக்கு நகை கிடைக்க போகுதாம், எங்களுக்கு ஆடம்பரமான அழகான உடுப்புகள் கிடைக்க போகுதாம், சொகுசான வாழ்க்கை கிடைக்க போகுதாம். எவ்வளவு கஷ்டப்படுறது, எவ்வளவு நாளைக்கு தான் குடிசையில வாழ்றது, கொஞ்சம் நீங்க ஒரு வார்த்தை தானே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சும்மா ஒரு ரெண்டு வார்த்தையில பதுவா செஞ்சிடுங்களே, அதுக்கு பிறகு எல்லாம் மன்னிச்சு கொள்ளலாம், தௌபா செய்யலாம் என்ற கருத்துல பேசினா. சகோதரிகளை தாய்மார்களே, எங்கள்கிட்ட தீன் இல்லாட்டி எங்கட கணவன்ட தீன் இல்லாமாகும், பிள்ளைகள்ட தீன் இல்லாமலாகும், எங்கட சகோதரர்கள்ட தீன் இல்லாமாகும். அந்த மனைவியுடைய பேச்ச கேட்டு இவரு தயாராயிட்டாரு, மனைவியுடைய தஷ்கீல்ல பேரை கொடுத்துட்டாரு, துனியா கிடைக்க போகுதுன்றதுக்காக வேண்டி. சகோதரிகளே, அந்த கணவர் கையேந்துறாரு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பத்வா செய்யறாரு. வரலாற்றுல எழுதப்பட்டிருக்குது, அவரை அல்லாஹ் உதாரணம் சொல்றான், ஒரு நாய போல. ஏற்கனவே அல்லாஹ் சொல்றான், இறை நேச செல்வர், அவர் உயர்ந்த அறிவாளி, இன்னும் அவருடைய அந்தஸ்து உயர்த்திருப்போம், ஞானங்களை கொடுத்தோம். ஆனா துனியாவுக்காக மனைவியிட பேச்ச கேட்டு, மனைவியிடத்துல தீன் இல்ல,
வீட்டுல பெண்ணு கிட்ட தீன் இல்ல, கணவன் பெரிய வலியுள்ளாவா இருந்தோம், இறை நேசரா இருந்தோம், ஒரு நிமிஷத்துல அதுவுல்லாவாக அல்லாவுடைய விரோதியாக மாத்தினது யாரு? இந்த மனைவி கிட்ட இருந்த தீன் இல்லாத அந்த தனம். உடனே அவரு அவருடைய நாக்கு அப்படியே நாயுடைய நாக்க போல வெளியே தொங்கிச்சு என்று வரலாற்றுல எழுதப்பட்டு, அவருடைய அறிவு எல்லாம் அப்படியே ஒரு பறவையுடைய ரூபத்துல அல்லது ஒரு ஒளி போன்று அவருடைய அறிவு அப்படியே வெளியே பறந்துச்சு. சகோதரிகளே, தீன் ஏற்படுத்திக் கொள்வோம், பேசிக் கொண்டு போகலாம். தீனுக்காக நாங்கள் தியாகம் செய்வோம். கணவன்மார்கள் தியாகம் செய்யறாங்க, அல்லாவுடைய பாதையில வெளியாகுறாங்க. 4 மாதங்கள், 40 நாட்கள், 3 நாட்கள் மக்காமி அமல்கள், நாங்களும் வெளியாகணும். பெண்கள் லேடிஸ் ஜமாத் போயிருக்கிறாங்க, நபியோட காலத்துல பல சம்பவங்கள் அடைந்திருக்குது. எனவே நாங்களும் இன்ஷா அல்லாஹ் உள்ள தஸ்கீர் செய்யப்படும். எங்கட கணவன்மார குறைஞ்சது நாங்கள் லேடிஸ் ஜமாத் போறதுக்கு ஒரு 3 நாளாவது பேர் கொடுக்காம இங்க வந்திருக்கக்கூடிய பெண்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்க எழுப்பி போகக்கூடாது. எனவே என்னென்ன விஷயங்களை நாங்கள் முதாக்கரை செஞ்சோமோ, என்னென்ன விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ, அதன்படி அமல் செய்து குடும்பத்தில் ஒரு முன்மாதிரியான ஒரு பெண்ணாக மாறி முழு உலகத்துக்கும் எங்கள் மூலம் தீன் பரவுவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆக்ருதாவானா. அல்ஹம்துலில்லாஹி.